எல்லாவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. காயலின செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனங்கள் 45-48 வரை. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்குகிறீர்களே என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரை பற்றி கொண்டிருந்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நியூ லீடர் என்கின்ற ஆங்கில இதழிலே ஒரு சிறு நிகழ்வை ஒரு நபர் குறிப்பிட்டிருந்தார். ஒரு முறை மறைக்கல்வி ஆசிரியர் மறைக்கல்வி மாணவர்களிடத்திலே, இயேசுவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி, இயேசுவை பற்றி தெரிந்த விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசுவை பற்றிய ஒரு கேள்வியை அந்த மாணவர்களிடத்திலே கேட்கிறார். இந்த மாணவர்கள் எல்லோரும் ஒரு விதமான பதிலை சொல்கிறார்கள். இயேசு புதுமை செய்யக்கூடியவர், இயேசு பல்வேறு இடங்களுக்கு சென்றார், இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு மாட்டுத்தொழில் தொழுவத்தில் பிறந்தார் என்றெல்லாம் சொல்லி இயேசுவினுடைய புகழை, இயேசு பற்றி என்ன தெரியுமோ அதையெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு மாணவன் தன்னுடைய கையை தூக்கி மறைக்கல்வி ஆசிரியரிடத்திலே, இயேசு ஒரு ஆச்சரியமானவர் என்று சொன்னான். ஆம், இயேசு ஒரு ஆச்சரியமானவர். இயேசுவை கொலை செய்ய வேண்டும், அவரை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் தெரிந்து கொண்டிருந்தது. இயேசுவை, இயேசுனுடைய புகழை பறைச்சாற்ற வேண்டும், இயேசுவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. இயேசு தங்களுக்கு உணவு தருவார், இயேசு தங்களுக்கு புதுமைகளை செய்வார், அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை எல்லாம் காட்டுவார் என்று சொல்லி இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்த இன்னொரு கூட்டமும் இயேசுவை தொடர்ந்து கொண்டிருந்தது. இப்படி இயேசுவை பல்வேறு விதமான மக்கள் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவுக்கு தெரியும், இன்று என்னை வாழ்க என்று சொல்கிற இதே கூட்டம் நாளை என்னை ஒழிக என்று கத்தும் என்று இயேசு உணரக்கூடியவராக இருந்தார். இயேசு ஒரு ஆச்சரியமானவர்தான். இந்த இயேசு இன்றைய நற்செய்தியிலே இந்த பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் எப்படியெல்லாம் இயேசுவை கொல்ல வேண்டும் அல்லது அவரை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவுக்கு பின்னால் சென்ற கூட்டமாக தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு இந்த நற்செய்தியை அழகாக சொல்கிறார், எனது இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று சொல்லி அந்த மறைநூல் அறிஞர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆலயம் பற்றிய சிந்தனையை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஆலயம் என்பது என்ன என்பதை பற்றி நமக்கு பல்வேறு நேரங்களிலே நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் நபத்துறவியாக இருந்தபோது என்னுடைய இல்லத்திலே ஞாயிறு திருப்பலியிலே, அது ஒரு மிகப்பெரிய பங்கு, அந்த பங்கிலே மாலை திருப்பலியிலே அதிகமான கூட்டம் வரும். ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள்லாம் சிறியவர்கள், எங்களுக்கெல்லாம் என்ன என்று தெரியவில்லை. ஆனால் அதிகமான மக்கள் வெளி இடங்களிலிருந்தெல்லாம் அந்த பங்குக்கு, அந்த ஞாயிறு திருப்பலிக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம் எங்களுக்கு பின்னால் தான் தெரிந்தது. அந்த ஞாயிறு திருப்பலிக்கு மாலையிலே ஒரு அமைச்சர் தினமும் திருப்பலிக்கு வரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த மக்கள் கூட்டம் அந்த ஆலயத்திற்கு அந்த அமைச்சரை பார்ப்பதற்காக இங்கு வந்தால் அவரை பார்த்து விடலாம் என்று சொல்லி அவரை சூழ்ந்து நிற்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் இருக்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்ற ஒரு நிகழ்வுதான் அமெரிக்காவிலே பிராங்க்லின் ரோஸ்வெல்ட் என்று ஒரு நபர் குடியரசுத் தலைவராக இருக்கிற போது அவர் அருகாமையில் இருந்த தேசிய பேராலயமாக விளங்கிய சென்ட் தாமஸ் சர்ச்சிற்கு அவர் விரும்பி செல்லக்கூடியவராக இருப்பார். ஆனால் அந்த ஆலயத்திற்கு அவர் செல்லாமல் மிக சிறிய ஆலயமாக இருந்த சென்ட் ஜான்ஸ் சர்ச் என்கின்ற ஆலயத்திற்கு அவர் செல்லக்கூடியவராக இருந்தார். இவர் செல்லுகிற இடத்திற்கு மக்கள் கூட்டம் அதிகமாக செல்லக்கூடியதாக இருந்தது. இந்த சிறிய ஆலயமாக இருந்தாலும் இவர் செல்லுகிற திருப்பலிக்கு பலவிதமான சுற்றுலா பயணிகளும் அந்த ஆலயத்திற்கு திருப்பலிக்கான செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம், அங்கு சென்றால் அந்த குடியரசுத் தலைவரை பார்த்து விடலாம் என்கின்ற ஒரு ஆர்வத்திலே அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை அந்த பங்கினுடைய அதிபருக்கு ஒரு தொலைபேசி வருகிறது. தொலைபேசியிலே இன்று குடியரசுத் தலைவர் திருப்பலிக்கு வருகிறாரா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள். அப்போது அந்த அதிபர் தந்தை சொல்கிறார், இன்று குடியரசுத் தலைவர் வருகிறாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைய திருப்பலிக்கு இறைவன் வருகிறார். இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அந்த அதிபர் தந்தை அவர்களுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதே தான் இயேசு நட்சத்திரை நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இறைவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம்தான் என்னுடைய இல்லம், என்னுடைய இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று சொல்லி இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். 1870 லூயிஸ் மற்றும் அவருடைய கணவரோடு சேர்ந்து இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு செல்கிறார்கள். அமெரிக்காவில் ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு செல்கிறார்கள். அங்கு சுற்றுலாத்தலத்திலே ஒரு கடற்கரையிலே அவர்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள். குளித்துவிட்டு அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்கள் உணவருந்து கொண்டிருக்கிறார்கள். உணவருந்து முடித்த பிறகு அவர்கள் மீண்டும் குளிக்கலாம் என்று செல்கிற போது அங்கு ஒரு அழுகுரல் கேட்கிறது. ஒரு சிறுவன் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிறான். இதை பார்த்த அந்த லூயிஸினுடைய கணவர் உடனடியாக சென்று அவரும் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். உதவி செய்கின்ற சூழலிலே அவரும் அந்த சிறுவனும் சேர்ந்து இறந்து விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இறந்த பிறகு இந்த லூயிஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி திணறி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இவருக்கு ஒரு மகள் இருந்தால், லூஜி என்கின்ற மகள். இந்த மகளை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருந்த போது அந்த லூஜி தானே நானே அவராக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை அவர் தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருந்தார். லூயிஜி தனியாக தவித்து விடப்பட்டார். பல்வேறுமான துன்பங்களுக்கு அவர் ஆளாகக்கூடியவராக இருக்கிறார். அப்போது இறைவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இறைவனை அதிகமாக பற்றி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆலயங்களுக்கு செல்கிறார், ஜபம் செய்கிறார், பல்வேறுமான வழிபாடுகளில் மேற்கொள்கிறார், பல்வேறுமான சித்தங்கனங்களை கடவுளுக்காக செய்யக்கூடியவராக இருக்கிறார். இவர் இறைவனுக்காக என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து, இறைவனுக்காக என்று முழுமையாக தன்னை அர்ப்பணித்து எல்லா மக்களினங்களுக்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற விருது வாக்கை ஏற்றுக்கொண்டு அவர் அமெரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு சென்று அந்த மக்களுக்காக பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏழை மக்களோடு இணைந்து பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏழை மக்களோடு இணைந்து பணி செய்து பல்வேறு விதமான வளர்ச்சி திட்டங்களை அந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளிலே 13 ஆப்பிரிக்காவிலிருந்து அந்த மக்களுக்காக பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதிய ஒரு நூலிலே அவர் குறிப்பிட்டு சொல்கிறார், ஏழைகளோடு தன்னை நான் இணைத்து கொண்டதன் வழியாக மட்டுமல்ல, இறைவனுடைய இல்லத்திலே நான் இறை வேண்டல் செய்ததன் வழியாக இறைவனுடைய திட்டத்தை நான் உணரக்கூடியவனாக இருந்தேன். கடவுளுடைய வார்த்தை என்னுடைய வழிபாடாக மாறியது என்று சொல்கிறார். கடவுளுடைய வார்த்தை தான் அவருடைய வாழ்வின் வழிபாடாக மாறியது. அவருடைய வழிபாடு என்பது தன்னை மக்களோடு இணைத்து கொண்ட ஒரு நிகழ்வை தான் அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் இயேசு நட்சத்திரை சொல்கிறார், என் இல்லம் இறை வேண்டலின் வீடு, நீங்கள் அதை கல்வர் குகையாக்காதீர்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். வழிபாட்டிற்கான ஆலயம் என்று நாம் சில நேரங்களிலே தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு இதனை அங்கு இருந்த மக்களை, அந்த விற்றவர்களை ஆலயத்திலிருந்து துரத்திவிடக்கூடிய ஒரு நிகழ்வை இன்றைய நச்சு நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆலயம் இன்று வழிபாட்டிற்கான ஒரு தலமா அல்லது வியாபாரத்திற்கான ஒரு தலமா என்கின்ற ஒரு கேள்வி நம்மிடத்தில் எழக்கூடியதாக இருக்கலாம். நாம் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இந்த ஆலயம் என்பது நமக்கு வழிபாட்டிற்கான ஒரு தலமாக இருக்கிறதா அல்லது நம்முடைய வியாபாரத்திற்கான ஒரு தலமாக இருக்கிறதா என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இந்த வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஜெபிப்பது, கடவுளிடம் பேசுவது என்றெல்லாம் சொல்லி நம்முடைய ஆலயங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு நேரங்களிலே ஆலயம் என்பது நமக்கு வளர்ச்சி பாதைக்கு இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை நமக்கு தரக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இயேசு இன்றைய மறைநூலிலே, இன்றைய நற்செய்தியிலே தன்னுடைய மறை நூலை சுட்டி காட்டி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் நச்சு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசு மறை நூலில் எழுதியுள்ளதை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். என் இல்லம் இறைவேண்டலின் வீடு. இந்த மறை நூல் எஸ்ஆயா 56 இறைவசனம் 7 நாம் வாசிக்கிறோம். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தின் நான் உங்களை மகிழச் செய்வேன். என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டிற்கான வீடு என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்லி எஸ்ஐஐ 56:7 என வாசிக்கக்கூடியவராக இருக்கிறோம். நாம் இறைவேண்டல் செய்யக்கூடிய இல்லத்திற்கு நாம் வருகிற போது இறைவன் நம்மை மகிழச் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இறைவன் நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருக்கிறார். என் இல்லத்தில் மக்கள் இனங்கள் அனைவரும் உரிய மன்றாட்டின்படி அவர்களுடைய மன்றாட்டை நான் கேட்கக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்லி எஸ்ஐஐ நூலிலே நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இஸ்ராயல் மக்களுக்கு ஆலயம் என்பது பலி செலுத்தக்கூடிய இடமாக மட்டும்தான் இருந்தது. அவர்களுக்கு இறைவேண்டல் என்கின்ற ஒரு திட்டத்தை, ஒரு சிந்தனையை இந்த எஸ்ஐயா வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இவர்கள் இஸ்ராயல் மக்கள் பலி செலுத்த வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தி தான் இந்த ஆலயங்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த எஸ்ஐயா பலி செலுத்துவதை தாண்டி இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வெளிப்பாட்டை அவர்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் இயேசு தன்னுடைய வாழ்விலே வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசு தன்னை முழுமையாக பலியாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மிகப்பெரிய பலியாக இயேசுவின் பலி பார்க்கப்படுகிறது. இறைவேண்டல், அதனால் தான் என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று சொல்லி இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்று ஆலயத்தின் நோக்கம் என்ன, ஆலயம் இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன என்றெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மறைவுரை, இறை வார்த்தையை வாசிக்கும் இடம், கற்பிக்கும் இடம், காணிக்கை செலுத்தும் இடம் என பல்வேறு விதமான நல்ல காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆலயங்கள் இதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இறைவேண்டல். நாம் இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை நம்முடைய ஜபத்தின் அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய வழிபாடு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை நாம் அறைவுரை கேட்பதன் வழியாக மட்டுமல்ல, நம் காணிக்கைகள் செலுத்துவதன் வழியாக மட்டுமல்ல, நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய ஜபத்தின், தனிப்பட்ட ஜபத்தில் அல்லது சமூக ஜபத்தில் அல்லது குழும ஜபத்தின் வழியாக, நாம் நம்முடைய ஜபத்தின் வழியாக தான் இறைவனோடு இணைந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு வெளிப்பாட்டை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் மிக அருமையாக, மிக மிக சிறப்பான ஜெபமாக இயேசு சொல்கிறார், என்னுடைய இல்லம் இறைவேண்டலின் இல்லம் என்று சொல்கிறார். இறைவேண்டலின் வீடு என்று நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆலயம் என்பதை இரண்டு விதமான முக்கியமான சிந்தனைகளில் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒன்று, மக்கள் கடவுளுடனும் கடவுள் மனிதனுடனும் இணைவதற்கான ஒரு இடமாக இருக்கிறது. மக்கள் கடவுளுடனும் கடவுள் மனிதனுடனும் இணைவதற்கான ஒரு இடமாக இந்த ஆலயம் இருக்கிறது. இயேசுவின் தலைமை கட்டளையாக இருக்கக்கூடிய கடவுளை அன்பு செய், மனிதரை அன்பு செய் என்கின்ற அந்த சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த கடவுள் மனித உறவு. இந்த கடவுள் மனித உறவு என்பது கடவுளிடத்திலே நாம் கேட்பதற்கான ஒரு இடமாக மட்டும் ஆலயம் இருந்துவிடக்கூடாது. கடவுள் நம்மிடத்திலே என்ன பேசுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளிடத்திலே நாம் பல்விதமான கோரிக்கைகளை வைக்கலாம். எனக்கு இது வேண்டும், அது வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் அக்கடவுள் எனக்கு எதை திட்டத்தை என்ன சித்தத்தை எனக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜபம் என்பது கடவுளை நம்மோடு இணைக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்க வேண்டும். நாம் மட்டும் கடவுளோடு பேசி கொண்டிருப்பதல்ல ஆலயங்கள், கடவுள் நம்மிடத்தில் என்ன பேசுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை தான் நாம் வாசிக்க கேட்கின்றோம். சக்கரியா ஆலயத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிற போது, பலி செலுத்தி கொண்டிருக்கிற போது கடவுள் தன்னிடத்தில் என்ன பேசுகிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். நாம் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல்வேறு விதமான புனிதர்கள் தன்னுடைய நூலிலே சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் கடவுளிடத்திலே பேசுகிற அந்த உறவு நம்மை ஆழப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அவிலா தெரசா தன்னுடைய நூலிலே சொல்கிறார், கடவுளோடு நாம் கொண்டுள்ள அன்பு உறவு ஜபமே ஆகும் என்று சொல்கிறார். கடவுளோடு நாம் கொள்கிற உறவு என்பது நம்முடைய ஜபத்தின் வழியாக, நாம் பேசுதன் வழியாக கடவுள் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கல்கத்தா அன்னை தெரசா தன்னுடைய நூலிலே அவர் குறிப்பிட்டு சொல்கிறார், நம்முடைய வாழ்வில் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கடவுளிடத்திலிருந்து பெறக்கூடிய அந்த அனுமதியிலிருந்து தான் இருக்கிறது என்று சொல்கிறார். அத்தனுடைய நூலிலே சொல்கிறார், நான் எந்த காரியம் செய்கின்ற போதும் நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து நற்கருணை ஆண்டவர் எனக்கு எதை சொல்கிறார், நான் எதை செய்ய வேண்டும் என்பதை அவரிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு அதை நான் என்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவளாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் நம்முடைய வேண்டுதல்களை மட்டும் செலுத்தக்கூடிய ஒரு இடம் அல்ல அந்த ஆலயம். கடவுள் நம்மிடத்தில் என்ன பேசுகிறார், நமக்கு எதை சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய இடமாகவும் இந்த ஆலயம் இருக்கிறது. கடவுள் நமது குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நாம் கடவுளுடைய என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கேட்பதற்கு ஆலயங்கள் நமக்கு உதவியாக இருக்கிறதா, நம்முடைய ஜபங்கள் உதவியாக இருக்கிறதா என்கின்ற சிந்தனையை தான் இந்த வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, கடவுளிடமிருந்து நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த செவி சாய்த்து நமக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடவுளோடு இணைகிற போது அவர் நமக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் ஆழப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதை நம்முடைய புனிதர் டொமினிக் சாவியோ அவருடைய வாழ்விலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு முறை டொமினிக் சாவியோ ஆலயத்திற்கு வருகிறார். ஆலயத்திலே வந்து 2 நிமிடங்கள் இருந்துவிட்டு வெளியே சென்று தன்னுடைய பள்ளிப்படிப்பை செய்யக்கூடியவராக இருக்கிறார். தினமும் ஆலயத்திற்கு வருகிறார், 2 நிமிடங்கள் நிற்பார், அவர் சென்று விடுவார். இப்படி அவர் தன்னுடைய வாழ்விலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த டொன் போஸ்கோ, டொமினிக் சாவியோ தினமும் ஆலயத்திற்கு வருவதை பார்க்கிறார், ஆலயத்திற்கு வந்து என்ன சொல்கிறார் என்று அவருக்கு தெரியவில்லை, இவர் என்ன சொல்கிறார் என்று தெரியாமல் இவர் வெளியே சென்று தன்னுடைய பள்ளிப்படிப்பை தொடர்ந்து தொடரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்து கொண்டு டொன் போஸ்கோ டொமினிக் சாவியோவை அழைத்து, தினமும் நீர் ஆலயத்திற்கு செல்கிறீர், 2 நிமிடங்கள் அங்கே இருந்து விடுகிறீர், இருந்து விட்டு வெளியே வந்து விடுகிறீர், என்ன செய்கிறீர் என்று சொல்லி கேட்டபோது அந்த டொமினிக் சாவியோ சொல்கிறார், நான் ஆலயத்திற்கு செல்கிறேன், கடவுளை பார்க்கிறேன், கடவுளே நான் இன்னைக்கு இதை செய்ய போகிறேன் என்று சொல்கிறேன், கடவுள் எனக்கு சொல்கிறார் இதை செய் என்று சொல்கிறார், நான் சென்று விடுகிறேன், இதுதான் என்னுடைய ஜபமாக இருக்கிறது என்று சொல்லி டொமினிக் சாவியோ சொல்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்வின் அர்த்தமாக இருக்க வேண்டும். கடவுள் நம்மிடத்தில் பேசுகிறார், நமக்கு நம்பிக்கையை தருகிறார், நமக்கு ஊக்கத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் கடவுள் நம்மோடு இணைந்து வரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் ஆலயங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே இறுதியிலே நாம் பார்க்கின்றோம், இயேசுவை பின்பற்றி வாழ வேண்டும், அவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் செல்கிறது. ஆனால் இயேசுவை எப்படி ஒழித்து விடலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? இயேசுவோடு இணைந்து அவரை பற்றி கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்கின்ற சிந்தனையை தான் இந்த வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் இறைவன் பக்கம் இருக்கிற போது, இறைவனோடு இணைந்து வாழ்கிற போது, இறைவனோடு நாம் பேசுகிற போது, இறைவன் நம்மிடத்தில் பேசுகிற போது, இறைவன் நமக்கு நம்பிக்கையை தரக்கூடியவராக இருக்கிறார், நமக்கு ஊக்கத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இறைவனோடு இணைந்து செய்கிற போது இறைவன் நமக்கு அதிலே வெற்றியை தரக்கூடியவராக இருக்கிறார். இறைவனோடு இணைந்து வாழ்கிற போது இறைவனுடைய ஆலயங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் இறை வேண்டலின் வீடாக மாறுகிறது. இறை வேண்டலான் வீடாக மாறுகிற போது இறைவனை பற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறைவனை பற்றி கொண்டு வாழ்கிற போது இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமேன்.